அனைவருக்கும் வணக்கம். தேர்வு அப்படிங்கிறது மாணவர்களோட அறிவுத்திறனை சோதிக்கிற வகையில் தாங்க நடத்தப்படுது. பள்ளி படிப்பில் தொடங்கி நுழைவுத் தேர்வு, போட்டித் தேர்வு அப்படின்னு அனைத்துக்குமே அடித்தளமாக திகழ்கிறது தேர்வுகள் ஒன்று தான். எந்த ஒரு துறையாக இருந்தாலும் தேர்வு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் அதுக்கு எப்படி தயார் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதாவது படிக்கிற முறைகள் முதல்ல சரியானதாக இருக்கணும். என்னதான் மாணவர்களுக்கு தேர்வுக்கு படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தாலும் அதை எப்படி படிக்கிறது, தேர்வுக்கு எப்படி நம்மளை தயார் செய்கிறது, அந்த அச்சத்தை எப்படி எதிர்கொள்கிறது, எப்படி அதிக மதிப்பெண் எடுக்கிறது அப்படின்னு பல்வேறு வகையான கேள்விகளும் குழப்பங்களும் மாணவர்கள் மத்தியில் நிலவிட்டு தாங்க இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நினைக்கலாம் இவ்வளவு குழப்பங்களுக்கு தீர்வுகள் இல்லையா அப்படின்னு. இன்னைக்கு வந்து நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறையின் பேராசிரியர் திரு முனைவர் வி சக்திவேல் அவர்கள் பயமின்றி தேர்வை எதிர்கொள்வோம் என்ற தலைப்பில் பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நாம பெரியவங்க ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து சந்திச்சுக்கிட்டு இருப்போம். அதுக்கான தீர்வுகள் என்ன, அதற்கான வழிமுறைகள் என்ன, அதோட செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம பண்ணிட்டு இருப்போம். இப்போ அடுத்தது வந்து மாணவ மாணவிகள் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருக்கு. அவங்களுடைய காலகட்டம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா படிப்பு 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 அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதை நோக்கி போயிட்டு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதுல வந்து நம்ம ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த காலகட்டம் வந்து அவங்களுடைய தேர்வுகள் எழுதக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கிறதுனால அவங்களுடைய இந்த நேரத்துல இந்த ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய படிப்பு, அதை தாண்டி தேர்வு எழுதக்கூடிய முறைகள், அவங்க அதை தேர்வை எப்படி சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. தகவல்களை வந்து குறிப்பா நம்ம எந்த விதமான அச்சமின்றி நம்பிக்கையோட செயல்பட்டு அந்த பரீட்சையை எதிர்நோக்கணும் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கை விட்டு விதமான பல தகவல்களையும் வந்து கூட இருக்காங்க. நம்ம இப்போ அதை பத்தி கேட்கலாம். சார் வணக்கம். சார்
வணக்கம். புதுகை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். முனைவர் பி சக்திவேல், பேராசிரியர் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை அண்ணாமலை பல்கலைக்கழகம். தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். என்னுடைய அனுபவம், இன்றைக்கு மாணவர்களுக்கு தேவைப்படக்கூடிய வழிகாட்டி முறைகளை வந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கின்றேன். ஸோ இந்த தேர்வை வந்து நம்ம எவ்வாறு தன்னம்பிக்கையோடு, பயம் இல்லாமல், அச்சம் இல்லாமல், ஒரு நல்ல விதமாக நாம் இந்த தேர்வு இந்த ப்ராசஸ் நம்ம முடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுன்றதை பத்தி உங்ககிட்ட கலந்துரையாடுவதற்காக நான் வந்துள்ளேன். வாய்ப்புக்கு நன்றி ஐயா.
முதல்ல வந்து தேர்வுக்கு அவங்க மாணவர்கள் எழுதக்கூடிய அந்த காலகட்டம், இப்போ வந்து ஜனவரி பிறகு மார்ச் இந்த டைமிங் அவங்களுடைய சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், இல்லை இந்த தேர்வுகள் எதிர்கொண்டு மாணவர்கள் வந்து என்ன விதமான தன்னம்பிக்கையோடு அவங்க அதை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சார்.
நிச்சயமா சார், நீங்கள் சொன்ன மாதிரி பிளஸ் ஒன் பிளஸ் டூ ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் நேற்று தான் அனௌன்ஸ் பண்ணாங்க கவர்மெண்ட். அதுக்கு அடுத்தது மெயின் எக்ஸாமினேஷன் வரப்போகுது. அதை தொடர்ந்து டென்த் எக்ஸாமினேஷன், நீட் எக்ஸாமினேஷன், ஜேஇ எக்ஸாமினேஷன் ஏப்ரலில் வரப்போகுது. எல்லாத்துக்கும் அடுத்ததாக கியூட்டுன்னு சொல்லக்கூடிய நீங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ன்னு சொல்லி நீங்கள் சரியாக சொன்னீங்க. இது ஒரு தேர்வு காலகட்டம். மாணவர்களுடைய தன்னம்பிக்கையை நாம் எவ்வாறு அதிகப்படுத்தணும், ஏன்னா இந்த தன்னம்பிக்கை தான் மிக மிக அவசியம். ஒரு மாணவன் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு மிக மிக அவசியம். எந்த அளவுக்கு ஒரு மாணவன் தேர்வுக்காக தன்னை தயார் செய்கின்றவனோ, படிக்கின்றவனோ, அதே அளவில் அந்த மாணவன் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். இந்த ஒரு காலகட்டத்தில் நான் தெரிவிப்பது என்னவென்றால், தேர்வு என்பதை பற்றி பயப்படக்கூடாது, தேர்வை பற்றிய கவலைகள் இருக்கக்கூடாது, ஆனால் அக்கறை இருக்க வேண்டும். ஸோ பயம் வேறு, கவலை வேறு, அக்கறை வேறு. இந்த அக்கறையோடு நீங்கள் படித்தீர்கள் என்றால் தன்னம்பிக்கை நிச்சயமாக அதிகப்படுத்தும். அதற்கு அடுத்ததாக தேர்வு என்பது என்னவென்றால், ஒவ்வொரு ஆண்டும் இறுதியில் மாணவர்களுக்கு அவர்களை மதிப்பீடு செய்வதற்காக நடத்தக்கூடிய இது ஒரு தேர்வு தான். நீங்க இந்த ஒரு தேர்வுக்கு முன்னாடி நீங்க காலாண்டு தேர்வு நடைபெறுகின்றது, அரையாண்டு தேர்வு, மாதிரி தேர்வு என்று நிறைய நடத்தப்படுகின்றது. ஆனால் இந்த தேர்வு வரும்பொழுதுதான் மாணவர்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு பயம் ஏற்படுகின்றது. அந்த பயம் இருக்கக்கூடாது. அந்த பயம் குறைய வேண்டும் என்றால் இந்த தேர்வை பற்றிய பயத்தை ஒதுக்கி வைத்து விட்டு அக்கறையோடு இந்த தேர்வை நாம் எதிர்கொள்ள வேண்டும். இதற்கு மிக முக்கியமான விஷயம், மாணவர்களுடைய தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துவதில் முதல் பங்கு வகிப்பது தங்களுடைய குடும்பம், குடும்ப உறுப்பினர்கள். இந்த மாணவன் இந்த தேர்வு காலகட்டத்தில் தயார் செய்யும் பொழுது, ப்ரிப்பேர் பண்ணும் போது குடும்ப உறுப்பினர்கள் மிகவும் மிகவும் அவர்களுக்கு உறுதுணையாகவும் ரொம்ப பாசிட்டிவாக, அதாவது என்னன்னா அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் தான் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். குடும்பம் ஒரு முக்கியமான ஒரு காரணி சார். அதற்கு அடுத்ததாக பள்ளி மற்றும் ஆசிரியர்கள். ஏன் நான் குடும்பம் தென் அடுத்தது பள்ளி அப்படின்றால், மாணவர்களை இமீடியட்டா உடனடியாக பாதிக்கக்கூடிய ஒரு காரணி குடும்பமாக இருக்கின்றது. அதற்கடுத்தது அவர்கள் பள்ளிக்கு செல்கின்றார்கள். பள்ளியினுடைய பங்கு, ஆசிரியர்களோட பங்கு மிக மிக முக்கியம். எனவே பாடத்திட்டத்தை முறையாக பின்பற்றி நல்ல புத்தகங்களை, நல்ல வினாத்தாள்கள், சென்ற ஆண்டு வந்த வினாத்தாள்கள், அதற்கு முந்தைய ஆண்டு வந்த வினாத்தாள்களை பார்த்து தேர்வு எப்படி நடத்த போகின்றார்கள், அதனுடைய பேட்டர்ன் என்ன, அதனுடைய சிஸ்டம் என்ன, இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து நன்றாக ப்ரிப்பேர் பண்ணி நன்றாக நீங்க படித்தீங்கன்னாவே உங்களுடைய பயம் 50% இல்ல 80% பயம் குறைக்கப்படும், தன்னம்பிக்கை தான் அதிகப்படுத்தும். மிக முக்கியமான விஷயம்.
பரவாயில்ல, ஒரு தேர்வு நெருங்கிருச்சு அப்படின்னு சொன்னாலே அதாவது நேரங்காலம் படுக்க பார்க்காம படிக்கிறது, விழுந்து விழுந்து படிக்கக்கூடிய ஒரு விஷயம்லாம் அது பயங்கரமா, அது ஒரு அதாவது அது வர வரைக்கும் ஃப்ரீயா இருந்துட்டு அந்த கடைசி நேரத்துல படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் மாணவர்கள் ஒவ்வொரு முயற்சி செய்யறாங்க. தேர்வு அப்படின்னு எழுதுறதுக்கு வந்து மாணவர்கள் வந்து எந்த மாதிரி ஒரு படிக்கணும் சார், ஒரு ஒரு பேட்டர்ன் எப்படி? அது
நல்ல கேள்வி சார், அருமையான கேள்வி. உண்மையாக வந்து மாணவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கேள்விதான் என்னுடைய பார்வையில். ஏனென்றால் நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்திருக்கேன். நானும் ஒரு காலத்துல மாணவன், நீங்கள் ஒரு காலத்துல மாணவனாக இருந்துதான் அந்த காலகட்டத்தை கடந்து இன்றைக்கு நான் பல்கலைக்கழகத்திற்கு வந்துள்ளோம். இப்போ முதல் முதலாக நான் என்ன மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் தேர்வுக்கு தயார் செய்யும் பொழுது எப்படி படிக்க வேண்டும், அதாவது இந்த படிப்பு, இந்த பயிற்சி, இந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா முழு ஈடுபாடோடு இருக்கணும். அது இன்னைக்கு வந்து மதிப்பெண்கள் தான் நம்மளுடைய அடுத்த கட்ட நிலைமைக்கு, அதாவது நீங்கள் பிளஸ் டூ முடிச்சு விட்டு அல்லது டென்த்து முடித்துட்டு பிளஸ் ஒன் போகிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவராக இருந்தாலும், அந்த தேர்வில் மாணவர்கள் பெறக்கூடிய மதிப்பெண்கள் அடிப்படையில், தரவரிசையின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு மேற்கல்விக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. எனவே இதை வந்து நீங்கள் வந்து ஒரு வெறுப்பாக பார்க்காமல், இது ஒரு வாய்ப்பு, இது நமக்கு இயற்கை கொடுத்த ஒரு வாய்ப்பு, கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு என்று எடுத்துக்கொண்டு முழு ஈடுபாட்டுடன் ஆழ்ந்து தன்னம்பிக்கையுடன் படிக்க வேண்டும். முதல் பாயிண்ட் சார். ரெண்டாவது, அனைத்து பாடங்களையும் இப்ப நீங்க அதிகபட்சம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க 5 அல்லது 6 பாடங்கள் இருக்கின்றது. கடைசி நேரத்தில் நீங்க சரியா சொன்னீங்க, நீங்க அவசர கதியில வந்து விழுந்து படிக்கிறது, அவசர கதியில படிக்கிறத வந்து தவிர்த்து விட்டு ஒன்னு இதுவரையும் நீங்க கூட நீங்க திட்டமிடலைன்னா கூட பரவாயில்ல, மாணவ மாணவிகளே இன்றையிலிருந்து நீங்க திட்டமிடுங்கள். ஏன்னா மார்ச் மாசம் தான் பரீட்சை நடப்ப போகுது. 1.5 மந்த்ஸ் உங்க கையில இருக்கு. ஒரு 40 நாட்கள் உங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 40 நாட்களில் நீங்கள் இதற்கென்று கால அளவை நிர்ணயம் செய்து, அதாவது கடினமான பாடங்களுக்கு அதிக நாட்கள், கடினமான பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் இதற்கென்று ஒரு டைம் டேபிள், எப்படி நீங்க வந்து கல்லூரியிலையும் பள்ளியிலும் வந்து ஒரு டைம் டேபிள் இருக்கோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, இதுக்குன்னு ஒரு டைம் டேபிள் போடுங்க. நீங்க போடுங்க, அதாவது நான் தமிழ் பாடத்தை இத்தனை நாட்கள் படிக்க போகிறேன், ஆங்கில பாடத்தை இத்தனை நாட்கள் படிக்க போகின்றேன், மொழி பாடத்தை தாண்டி என்னுடைய பிசிக்ஸ், இயற்பியல், அதுக்கப்புறம் வேதியியல், கணிதவியல், வாட் எவர் மே பி தி சப்ஜெக்ட், ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு டைம் டேபிள் போடுங்க சார். அந்த டைம் டேபிள் அடிப்படையில் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க நேரத்தை வீணாக்காமல், தயவு செய்து இன்றையிலிருந்தாவது நீங்க மாணவ கண்மங்களே நேரத்தை வீணாக்காமல் தேர்வை எதிர்கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு தேர்வுக்கும் இன்னொரு தேர்வுக்கும், நான் படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாள் அல்லது அடுத்த நாளே அடுத்த பரீட்சை நடத்தப்படும். ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் போதிய இடைவெளி, போதிய காலகட்டம், கால இடைவெளி மாணவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். அதனால என்னுடைய சஜஷன், என்னுடைய ஆலோசனை என்னவென்றால், ஒரு டைம் டேபிளை ப்ரிப்பேர் பண்ணி உங்க வீட்டுல நீங்க படிக்கக்கூடிய அறையில் உங்களுக்கு தெரியற மாதிரி வந்து அந்த ஒரு ஒரு செவத்துலயோ அல்லது வந்து உங்களுடைய நோட் புத்தகத்திலேயே நீங்க வந்து நீங்க இதை ஒட்டி வைத்து பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களை வந்து அது ஊக்கப்படுத்தும். அதுக்கு அடுத்ததாக மிக முக்கியமானது என்னவென்றால், கடந்த காலத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள், கடந்த காலத்தில் கேட்கப்பட்ட வினாக்களை எடுத்து பாருங்க. ஏன்னா நீங்க என்னதான் ஒரு 5 ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் திரும்ப திரும்ப அதிகம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் நீங்க ரிவிஷன் பண்ணி பார்த்தாவே போதும், உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்திலும் ஒரு உங்களுக்கு ஒரு யோசனை தோறும், ஒரு ஐடியா ஏற்படும். ஸோ அது ரொம்ப ரொம்ப அவசியம். இறுதியாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், தேர்வு முறை எப்படி நடத்தப் போகின்றார்கள், அதாவது நீங்க செக்ஷன் ஏன் ஒன்று ஒன்றா அதுல எத்தனை கேள்விகள், செக்ஷன் பி ஒன்றா அதுல எத்தனை கேள்விகள், இந்த தேர்வு முறை, இந்த பேட்டர்னை வந்து முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பள்ளியில் ஆசிரியர்கள் இந்த ஒரு புரிதலை ஏற்படுத்தி உள்ளார்கள். ஐயா,
இப்போ அதே போல சார், இப்போ தேர்தல் எப்படி அந்த நம்ம களத்தை சந்திக்கிறோமோ அது போலதான் பரீட்சை எழுதக்கூடிய ஒரு காலகட்டமும், அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்ப்பு வந்து நம்ம எப்படி எல்லாம் செய்ய போறோம், என்ன போறோம், என்ன செய்ய போறோம், என்ன ரிசல்ட் அப்படிங்கிற வகையில இருக்கும். அந்த பதஸ்டம் எதுவும் இல்லாம எந்த மாதிரி பின்பற்றக்கூடிய ஏதேனும் ஒரு டிப்ஸ் எதுவும் இருந்தா கூட சொல்லலாமே.
நிச்சயமா சார், இது ரொம்ப ரொம்ப அவசியம். மாணவர்கள் நிச்சயமாக கேட்க வேண்டிய, நிச்சயமாக கவனிக்க வேண்டிய ஒரு கேள்வி, அதற்கான பதிலை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மிக முக்கியமானது சார், தேர்வு காலகட்டத்தில் சரியான உணவு பழக்கம் உடற்பயிற்சி மிக மிக அவசியம். இப்ப நீங்க சொன்ன தெரியுங்களா, நேரம் காண பார்க்காம விழுந்து விழுந்து படிக்கிறாங்க, உடலை கவனிக்க மாட்டேன்றாங்க, உள்ளத்தை கவனிக்க மாட்டேன்றாங்க. உடற்பயிற்சி என்பதே நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் எதற்கு இந்த உடற்பயிற்சி உணவு என்றால், நிச்சயமாக ஒரு நல்ல உணவு, அதாவது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவு, செரிக்கக்கூடிய உணவு எடுத்துக்கொண்டு நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய மனது மட்டும் இல்லை, உங்களுடைய உடல் மட்டும் கிடையாது, இரண்டும் சேர்ந்து உங்களுக்கு தேர்வுக்கு ஒத்துழைக்கும். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமானது, தேர்வுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் கடைசி நேரத்தில் நீங்க வாங்கக்கூடாது. கடைசி நேரத்தில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனா வாங்குவதா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்குறதா இருந்தாலும், ஏன்னா ஏன் பேனா சொல்றேன் அப்படின்னா, நான் நிறைய மாணவர்கள் பார்த்துருக்குறேன், தேர்வு அன்னைக்கு காலையில போய் பேனா வாங்கி அதை பரிச்சை எழுத போவாங்க. நிச்சயமாக அது அந்த பேனா வந்து அந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது. ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி வாங்கி அதை எழுதி பார்த்து நம்மளுடைய கையெழுத்து, நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங் எதுல நல்லா வரும், அதற்கு தகுந்த வரையில் வாங்கணும் சார். அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் மாணவர்கள் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேர்வு பகுதி ஆ அல்லது பகுதி ஆ ஏ அல்லது பின்னு வச்சிங்க. இதுல வந்து சிறிய வினாக்கள் கேட்கப்படும், பெரிய வினாக்கள் கேட்கப்படும். ஒவ்வொரு வினாவிற்கும் நாம் எவ்வளவு நேரத்தை நாம் செலவிட வேண்டும், உங்களால வந்து இதுக்கு முடிவு செய்ய முடியலன்னா உங்க ஆசிரியர்கிட்ட போய் கேளுங்க. இந்த மாதிரி சின்ன கேள்விகளுக்கு நான் எவ்வளவு நேரம் எடுத்துக்கணும், 10 நிமிடமா 8 நிமிடமா, அல்லது பெரிய கேள்விகளுக்கு நான் 15 நிமிடம் எடுத்துக்கணுமா, இந்த மாதிரி வந்து சார் நீங்க சயின்டிபிக்கா பிளான் பண்ணினாதான் சார் பரீட்சையை வந்து நம்ம நன்றாக எழுத முடியும். அதற்கு அடுத்ததாக மிக மிக முக்கியமானது, இதை கேட்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள், இதை கேட்கக்கூடிய என்னுடைய அன்பு பெற்றோர்கள் மற்றும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பானவர்கள் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், குறைந்தபட்சம் தேர்வு முடியும் வரை மாணவர்கள் தங்களுடைய செல்போன் மற்றும் டெலிவிஷன் சொல்லக்கூடிய டிவி இதை பார்ப்பதை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு மாணவர்களுடைய அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்களில் இருப்பது எதுவென்றால் இந்த டெலிவிஷன், இந்த செல்போன் தான் அதிக நம்மளுடைய நேரத்தை எடுத்துக்குது. ஸோ அப்படி நேரம் அதிகமாக விரயம் ஆகும் பொழுது பரீட்சைக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய காலகட்டம் குறைய ஆரம்பிச்சிடும் சார். இது ரொம்ப ரொம்ப அவசியம். அதற்கு அடுத்ததாக நாம் தேர்வுக்கு ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து பரீட்சை எழுதி பரீட்சையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பள்ளியில் படித்த நல்ல மாணவர்கள் உங்களுடைய அருகாமையில் வசிக்கலாம், அல்லது உங்கள் ஊரில் வசிக்கலாம், உங்களுடைய ஆசிரியர்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் கலந்துரையாடுங்கள். அப்போ கலந்துரையாடும் போது நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்வை பற்றி இருக்கக்கூடிய பயம், தேர்வை பற்றிய ஒரு புரிதல் அங்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு கவுன்சிலிங், இந்த மாதிரி வந்து ஒரு கலந்துரையாடும் பொழுது நிச்சயமாக இந்த தேர்வை பற்றி மாணவர்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையும் அதிகப்படுத்தும், அதே மாதிரி அவர்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தையும் குறைக்கும். இது நிச்சயமா ஒரு நல்ல கேள்வி. இந்த பதிலை கண்டிப்பாக மாணவர்கள் பிளஸ் குடும்ப உறுப்பினர்கள் இதை பின்பற்ற வேண்டும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சார்.
காலமும் நெருங்கிருச்சு, நேரமும் நெருங்கிருச்சு, பரீட்சைக்கும் தயாராயாச்சு, பரீட்சைக்கு போக வேண்டிய காலகட்டம், இன்னைக்கு பரீட்சை நாளைக்கு ஆரம்பம், இப்படி ஒரு வாரம் நடந்துகிட்டே இருக்க காலகட்டத்துல அவங்க தயாராகியாச்சு. அதே நேரத்துல அவங்க எடுத்து போகக்கூடிய உபகரணங்கள், பொருட்கள் எந்த மாதிரி சரியா எடுத்துக்கொண்டு போனா நல்லது, அது எந்த மாதிரியான அது வழிமுறைகள், அது எப்படி அதை பத்தி?
நிச்சயமா சார், இது வந்து அவசியம் மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி எதுவுமே புதுசா வாங்கக்கூடாது சார். நான் இருந்தாலும் சரி, பென்சிலாக இருந்தாலும் சரி, எழுது பொருட்களாக இருந்தாலும், அல்லது எனி ஸ்டேஷனரி, ஜாமெட்ரி பாக்ஸ், எந்த ஸ்டேஷனரி எதுவாக இருந்தாலும் அவர்கள் பயன்படுத்தி அவர்களுக்கு லாபகமாக இருக்கக்கூடியது, இலகுவாக இருக்கக்கூடிய பொருளை தான் அவர்கள் பரீட்சைக்கு கொண்டு போகணும். இது முதல் அவசியம். நான் வந்து இதை பின்பற்றுகின்றேன். இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதேனும் ஒரு 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 பரீட்சைக்காக வினாத்தாள்கள் உருவாக்கும் பொழுதோ, அல்லது ஏதேனும் ஒன்று ஒரு பதில்கள் எழுத வேண்டும் என்றால் கூட புதிய பேனாவை நான் வாங்கி பயன்படுத்துவது கிடையாது. நீங்கள் ஏற்கனவே நீங்க வந்து பேனாவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எது வந்து உங்களுக்கு கையெழுத்துக்கு சரியாக இருக்கோ அதை நீங்க வாங்கி பயன்படுத்துங்கள். அதற்கு அடுத்ததாக இந்த டைம் டேபிள் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண அடுத்த நிமிடமே நீங்க அந்த டைம் டேபிளை வாங்கி வீட்டில் விட்டுங்க. அந்த டைம் டேபிள் பார்க்கும்போது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து ஒரு சீரியஸ்னஸ் வரும் சார். அந்த சீரியஸ்னஸ் வரும்போது நிச்சயமா வந்து குடும்ப உறுப்பினர்கள் பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட தான் உங்ககிட்ட இருப்பாங்க. அதற்கு அடுத்ததாக தேர்வு காலகட்டத்தில் உடல்நிலை மிக மிக அவசியம். நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, நான் பல மாணவிகள் பார்த்திருக்கின்றேன், மாணவர்களை பார்த்திருக்கேன், தேர்வு காலகட்டத்தில் தங்களுடைய உடலை சரியாக அவர்கள் பராமரிப்பது கிடையாது. அதாவது நீங்க வந்து லேட் நைட்டு தூங்குறது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 அல்லது 6 மணி நேரம் மாணவர்கள் அவசியம் தூங்கணும். நீங்க அந்த தூக்கத்தை வந்து தொலைச்சிட்டு நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கிட்டு நீங்க படிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க நன்றாக ஓய்வெடுத்து நன்றாக உறங்கிவிட்டு அடுத்த நாள் நீங்க காலையில் நேரமாக எழுந்து நீங்கள் படிக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம தேர்வில் நன்றாக செயல்பட முடியும். ஒன்று அதுக்கு அடுத்ததாக தேர்வு நடைபெறக்கூடிய நம்மளுடைய, ஏன்னா ஒவ்வொரு பள்ளியிலும் வந்து நீங்க சென்டர் இருக்கான்னு தெரியாது. இன்னொரு சென்டர் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வேற ஒரு ஸ்கூல்ல வந்து சென்டர் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கூல் எங்க இருக்கு நம்ம முதலே தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்கூலுக்கு நம்ம வந்து பேருந்து வசதி இருக்குன்றதா, அல்லது நம்ம எப்படி அந்த பள்ளிக்கு நான் செல்ல வேண்டும், உங்க வீட்டுல இருந்து போறதுக்கு அது எவ்வளவு நேரம் தேவைப்படும், இது எல்லாத்தையுமே நீங்க வந்து முதல்ல நீங்க வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நீங்க நிறைய மாணவர்கள் பார்த்திருக்க, 9 மணிக்கு வர வேண்டிய மாணவன் 9:30 மணிக்கு வர மாட்டோம், 10 மணிக்கு வந்து பரீட்சைக்கு வரான். இந்த மாதிரி வந்து நீங்க அவசரகதியில வந்து அறக்க பறக்க வரும் பொழுது நிச்சயமாக தேர்வு சரியா நம்மளால் சரியாக எழுத முடியாது. அதுக்கு அடுத்ததாக என்னுடைய முக்கியமான ஒரு அட்வைஸ் என்னவென்றால், தேர்வு நடக்கக்கூடிய நாள் அன்று அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே தேர்வு நடைபெறும் கூடத்திற்கு இடத்திற்கு மாணவர்கள் சென்றடைய வேண்டும். நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய தேர்வு 10 மணி என்றால் அல்லது 9:30 மணினா, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க தேர்வு கூடத்திற்கு செல்ல வேண்டும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க பதட்டம் இல்லாமல் அமைதியாக நம்ம போய் இந்த தேர்வு அறையில உட்காந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க எதுவுமே நீங்க படிக்காதீங்க. முடிஞ்சதுன்னா நீங்க படிச்சதை வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அசை போட்டு பாருங்க, ரீகால் பண்ணி பாருங்க. கடைசி நேரம் வரை நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெல் அடிக்கிற வரையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. அதற்கு அடுத்ததாக சார், மிக முக்கியமானது என்னவென்றால், நேரத்தை பின்பற்றி தேர்வை எதிர்கொள்ள வேண்டும். நான் முதல்ல சொன்ன ஒவ்வொரு கேள்விக்கும் நாம் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை முக்கியமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்களோட ஆசிரியர்கிட்ட கேளுங்க. சோ நேரத்தை பின்பற்றி நீங்கள் அனைத்து கேள்விகளும், மிக முக்கியமானது, நீங்கள் அனைத்து கேள்விகளும் எழுத வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஒரு சில கேள்விகள் நீங்கள் வந்து அட்டன் பண்ணதுக்காகவே உங்களுக்கு 1 மார்க் 1.5 மார்க் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கு அடுத்ததாக தேர்வுக்கு செல்லும் பொழுது மாணவர்களை மிக முக்கியமானது நீங்கள் கவனிக்க வேண்டியது, நீங்கள் செல்போனா அல்லது மற்ற தடை செய்யப்பட்ட பொருட்களை தேர்வு கூடத்திற்கு எடுத்து செல்லக்கூடாது. அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் முதல்ல நீங்க படிங்க, அதுக்கு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. எது தடை செய்யப்பட்டதோ கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கு அடுத்ததாக நம்ம விடை அளிக்கக்கூடிய அந்த புக்லெட்லயோ அந்த ஆன்சர் பேப்பர்லயோ வந்து கேட்கக்கூடிய தகவல்களை சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும். அந்த நம்மளுடைய கையெழுத்து வந்து நீங்க மற்றவருக்கு புரியுகின்ற வகையில் இருக்க வேண்டும் சார், ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு அடுத்ததாக இறுதியாக நான் 2 விஷயத்தை சொல்றேன், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. 5 நிமிடம் நீங்கள் தேர்வு முடிவதற்கு முன்பு, 5 அல்லது 10 நிமிடத்திற்கு முன்பாக அனைத்து வினாக்களையும் நீங்க எழுதிவிடுங்க. நன்றாக விடை தெரிஞ்சது எல்லாத்தையுமே நீங்க ஃபர்ஸ்ட் எழுதுங்க. உங்களுக்கே கொஞ்சம் ஒரு ஐயப்பாடா இருக்கு, என்னால சரியா ஆன்சர் தெரியாதுன்றதெல்லாம் நீங்க கடைசியில எழுதலாம். 5-10 நிமிடத்துக்கு முன்னாடி முடிச்சுட்டு ஒரு முறை திருப்பி பாருங்க. அதாவது நீங்க வந்து இன்னைக்கு கூட நான் வந்து ஒரு மாணவியுடைய ஆன்சர் பேப்பர் நான் வேல்யூ பண்ணும்போது க்வெஸ்சன் நம்பர் தப்பா போட்டிருக்கிறேன். அந்த மாதிரி வந்து நீங்க கேள்விக்கான நீங்கள் எண்கள் சரியாக கொடுத்துருக்கீங்களா, அதே மாதிரி வந்து சப்மிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்கீங்களா, இது ரொம்ப ரொம்ப அவசியம். திருப்பி பாருங்க நீங்க கரெக்டா எல்லா கேள்வியும் எழுதியிருக்கீங்களான்ட்டு. அதுக்கு அடுத்ததாக கடைசியா ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, தேர்வு நடக்கும் பொழுது தேர்வு நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி நீங்க கண்ணியமாக நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அந்த தேர்வு முடியும் வரை அந்த ஆசிரியரோ அந்த அலுவலக ஊழியர்கள் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய ஊக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் தான் அவர்கள் நடந்து கொள்வார்கள். இது நிச்சயம் மாணவர்கள் பின்பற்ற வேண்டும் சார், என்னுடைய கனிவான வேண்டுகோள்.
அதே போல இந்த உபகரணங்கள் இருப்போ யார்கிட்டயுமே நீ குடுங்கிறது கேட்டு வாங்குற கட்டணம் நம்ம எல்லா விதமான பொருட்களுமே அதை வந்து ரெடியான வகையில ஒன்று ரெண்டா கூட நம்ம கையில வச்சுக்கிட்டு தடுமாற்றங்கள் இருக்காம கூட இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு.
கண்டிப்பா சார், ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கலாம் சார், நம்ம ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சு நம்ம போறதுக்கு முன்னாடி நம்மளோட நுழைவு தேர்வு நம்மளோட அதாவது ஹால் டிக்கெட் இருக்கா, நம்மளுடைய வந்து ஐடி கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அது இருக்கா, அல்லது நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு செல்ல வேண்டிய அனைத்து பொருட்களும் நம்ம கொண்டு போறோமான்றத ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து பரீட்சைக்கு போலாம் சார். நம்ம
இப்போ பரீட்சையெல்லாம் எழுதியாச்சு, எல்லா பரீட்சையும் எழுதியாச்சு, எல்லாம் முடிச்சு ரிசல்ட்டுகள் வந்து வந்துருச்சு. தேர்தல் முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த தேர்தல் முடிவுகள் வந்து எந்த மாதிரி கையாளக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு, ஒரு தடுமாற்றம் இல்லாம இருக்கிறோம்.
இது வந்து ஒரு ஜேர்னி மாதிரி சார், இந்த இந்த கலந்துரையாடல் பாத்தீங்க அப்படின்னா நீங்க தேர்வுக்கு முன்பு தேர்வு நாட்கள் தேர்வு முடிந்ததுக்கு பின்னாடி வந்து இந்த கேள்வி நல்ல ஒரு கேள்வி. முக்கியமா மாணவர்கள் நீங்கள் இதுவரையும் நீங்க கவனித்ததோட பெற்றோர்களையும் சரி மாணவர்களையும் சரி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பானவர்கள் அவசியம் நீங்க கேட்க வேண்டிய இந்த பதில் என்ன அப்படின்னா, இது ஒரு தேர்வு தான், இந்த தேர்வு முடிவு கிடையாது, இந்த தேர்வு உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணி கிடையாது. அதை முதல்ல மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்வு முடிவுகளை, ரெண்டாவது விஷயம், தேர்வு முடிவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கமும் வேண்டும். நான் ஒன்று ஒரு சீக்ரெட் சொல்றேன், நீங்க கேட்டுங்க. சமயத்துல வந்து நான் கிளாஸ்ல பேசும்போது கூட என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், நான் என்னுடைய மார்க்கு கூட வந்து நான் என் வீட்டுல மனைவி கிட்ட கூட சொன்னது கிடையாது அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கெல்லாம் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு பல்கலைக்கழக தேர்வுலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தோல்வியுற்றவர்கள்லாம் நாங்கள். ஆனால் இன்னைக்கு அதை தேர்வு மறுபடியும் எடுத்து எழுதி நாங்கள் நன்ற மார்க் மதிப்பெண்கள் பெற்று இன்றைக்கி பல்கலைக்கழகத்தில் வந்து நாங்கள் வந்து ஆராய்ச்சி முடித்து ஒரு யூஜிசி நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி இன்றைக்கி நாங்கள் பேராசிரியராக இருக்கோம். இன்றைக்கி உங்ககிட்ட கலந்துரையாடல் பண்ணக்கூடிய அளவிற்கு நாங்கள் வளர்ந்துள்ளோம். அதனால் என்னை பொறுத்தவரையும் தேர்வு முடிவுகளை தைரியமாக ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் வேண்டும். அதுக்கு அடுத்ததாக ரெண்டாவது விஷயம், குடும்ப உறுப்பினர்கள் அதாவது என்ன எதிர்மறையான சிந்தனைகள் குடும்ப உறுப்பினர் நெகட்டிவ் ஆட்டிடியூடு இருக்கக்கூடாது. நான் பல குடும்பத்தில் பார்த்துருக்கேன் நான், அதாவது என்னன்னா அந்த பையன் படிக்கிறான் ஒரு மாணவி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒரு முடிவு வந்தாலும் ஒருவேளை நீங்கள் மார்க்கு குறைஞ்சாலும் பரவாயில்ல, அல்லது நீங்கள் தேர்வில் தோல்வியுற்றாலும் பரவாயில்ல. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஐயா உங்களுக்கே தெரியும், நம்மெல்லாம் வந்து படிக்கும் பொழுது ஒரு தேர்வில் தோல்வியுற்றோம் என்றால் மீண்டும் நாம் அடுத்த 6 மாதங்கள் கடித்து சப்ளிமெண்ட் எக்ஸாமினேஷன் நம்ம வந்து காத்திருக்க வேணும். ஆனால் இன்னைக்கு அரசாங்கம் 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள சப்ளிமெண்ட் எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. அதில் தெரிச்சு அடைஞ்சிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி அல்லது மெடிக்கலாக இருந்தாலும் நீங்கள் அந்த எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. 3வது விஷயம் நீங்க நன்றாக ஞாபகம் வச்சுங்க, ஒரு தேர்வு என்பது தேர்வுடைய முடிவு என்பது நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய காரணி கிடையாது. ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகைன் சார், தேர்வு முடிவு என்பது நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய காரணி இல்லை. நம்மளுடைய குடியரசுத் தலைவர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அந்த குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரௌபதி முர்முவினுடைய சொந்த கிராமம் ஒடிசா மாநிலத்தில் இருக்கின்றது சார். அந்த ஒடிசா மாநிலத்தில் வந்து மயூர் பஞ்சுன்றது அந்த டிஸ்ட்ரிக்டோட பேரு. ஒடிசா மாநிலத்தில் மயூர் பஞ்சு மாவட்டத்தில் உபர்பேடான்றது அவங்க பிறந்த கிராமத்தோட பேரு. அந்த கிராமத்துக்கு அவங்க பிறந்த பொழுது அல்லது இப்போ வந்து நீங்கள் அதுக்கு கரண்ட் வசதி இருக்கா மின்சார வசதி இருக்கான்னு தெரியல, ஆனால் அவர்கள் பிறந்த பொழுது அந்த ஊருக்கு மின்சார வசதியும் கிடையாது. இப்போ அவங்கெல்லாம் வந்து நம்ம இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக வர முடியலையா? அதுக்கு அடுத்ததாக வந்து எனக்கு தெரியும் நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷனில் 8 பேப்பர் அரியர் வச்ச ஒருத்தர் இன்னைக்கு சப் கலெக்டராக இருந்து கலெக்டர் ஆயிருக்கார். அதனால வந்து என்னை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் மிகப்பெரிய சாதனை புரிந்தவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்வில் வந்து பெரிய மதிப்பெண்கள் பெற்றவர் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கு. அதுக்கு அடுத்ததாக தேர்வில் வந்து தோல்வியோ அல்லது வெற்றியோ இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு முக்கியமாக வரும் சார். இப்போ வந்து உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் தேர்வு எழுதுறேன் சார், அந்த தேர்வில் நான் வந்து தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு அதற்கான காரணத்தை நாம் ஆராய வேண்டும். எதுக்காக எதனால் நான் இந்த தேர்வில் தோல்வி அடைஞ்சேன், இந்த தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் பாடமா கணித பாடமா அரசியல் அறிவியல் பாடமா பொது நிர்வாக பாடமா எதில் வந்து நான் வந்து சரியாக வந்து பண்ணலை, அதுக்கு என்ன காரணம், இந்த காரணத்தை ஆராய்ந்து 1 மாதம் 2 மாசத்துல உங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட் எக்ஸாம் வரப்போகுது, அதை நம்ம எழுத போகிறோம் அதை நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அதனால் என்ன பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாணவர்களுக்கு மிக மிக தேவைப்படக்கூடியது ஒரு உளவியல் ஆலோசனை, சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் இன்றைக்கி நீங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய கம்பெனியாக இருந்தாலும் சரி அந்த கம்பெனியுடைய சிஇஓவாக இருந்தாலும் அந்த கம்பெனியினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருந்தாலும் அவர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அல்லது பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஞாபகம் வச்சுங்க. சின்ன ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் சார், சென்ற ஆண்டு நீங்கள் வந்து செய்தித்தாளில் படிச்சீங்களான்னு தெரியல, சுரேந்தர் கே பட்டேல் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட்டு. ஏன்னா நிச்சயம் அந்த மாணவர்கள் மாணவிகள் என்னுடைய கண்மணிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி சார், அந்த பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் சுரேந்தர் கே பட்டேல் அப்படின்றவர் ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட்டு. ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகி அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு ஹோட்டலில் வந்து நீங்கள் வந்து அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேணா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், January 2021 வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து இந்த செய்தி வந்தது. இந்த சுரேந்தர் கே பட்டேல் அப்படின்றவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஆயிருக்கார். அந்த கோர்ட்டினுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 4th Bent Court டெக்சாஸ் USA. எப்படி வந்து சாத்தியம் ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட், நல்லா ஞாபகம் வச்சுங்க ஸ்கூலில் வந்து ஃபெயில் ஆனவர் மட்டும் கிடையாது ட்ராப் அவுட் ஆகி அந்த படிப்பை வந்து தொடர முடியாமல் வந்து அவர் வெளியே வந்தவர். ஆனால் இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு கோர்ட்டில் வந்து அவர் மேஜிஸ்ட்ரேட் ஆயிருக்கார். இந்த மாதிரி நான் எல்லாம் எந்த விதமான உதாரணங்களும் என்னால் கொடுக்க முடியும். நீங்கள் எல்லாத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் கொட்டேஷன் இருக்குது, ட்ரை ஒன் மோர் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எடிசனுடைய கொட்டேஷன், தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் சொல்லுவார் ட்ரை ஒன் மோர் டைம், இன்னொரு முறை முயற்சி பண்ணிட்டு போவோம், இந்த தேர்வில் தானே நம்ம தோல்வி, இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல, அவ்வளவுதானே சார், வேற என்ன சார் இருக்கு, தேர்வு தானே சார். அடுத்த நல்ல தேர்வு வரும் பொழுது, நல்ல கேள்விகள் வரும் பொழுது, இல்லை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அந்த தேர்வை நான் எதிர்கொள்ள போறேன். இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விபரீதமான முடிவுகள் மாணவர்கள் எடுக்கக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது என்னுடைய அன்பு கட்டளையின் கூட நீங்க வைத்துக் கொள்ளலாம் சார்.
இப்போ மாணவ மாணவிகள் பங்கு வந்து அவங்களுடைய எந்த அளவுக்கு பரீட்சைக்கெல்லாம் தயாராகணும், எந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கத்து இருந்தால் கூட, தேர்வுகள் வந்து எழுதுகிற காலகட்டத்தில் வந்து படிக்கக்கூடிய காலகட்டமாகட்டும், எழுதக்கூடிய காலகட்டமாகட்டும், தேர்வு முடிவுகள் வந்த பிறகு காலகட்டமாகட்டும், மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர்களோட பங்கு என்ன சார், அவங்களுடைய செயல்கள் என்ன, எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும்?
நிச்சயமா சார், நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு தேர்வில் ஒரு மாணவன் நன்றாக வருவதற்கு, ஒரு நல்ல மதிப்பெண்கள் வாங்குவதற்கு குடும்பம், அது நீங்க இன்னைக்கு வந்து சொன்ன நிறைய இந்த மாதிரி என்ன மாதிரி 50 வயது காலகட்டத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பா ஒத்துக்குவாங்க. நம்ம எல்லாம் படிக்கும் போது நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்மளுடைய 10th எக்ஸாமினேஷன் பிளஸ் டூ எக்ஸாமினேஷன் என்னைக்கு நடந்ததுன்னு நிச்சயமா தெரியாது. ஆனா இன்னைக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்கள் அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வந்து, நான் என்னுடைய ஊர் ராசிபுரம், என்னுடைய சொந்த ஊர் நாமக்கல் மாவட்டத்தில், நான் பார்த்துருக்கேன் சார் நிறைய. அதே மாதிரி நீங்கள் காரைக்குடிய புதுக்கோட்டை, நான் நிறைய இடத்துல பயணம் பண்ணுறேன். நான் பயணம் பண்ணும் பொழுது நீங்கள் கிராமத்தில் வந்து பல ஆண்டுகளாக இருந்த பெற்றோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, குழந்தைகளோட கல்விக்காக நீங்கள் நகரத்துக்கு வந்துள்ளார்கள். அந்த குடும்ப உறுப்பினர்கள் என்னை பொறுத்தவரை தேர்வு காலகட்டத்தில் அவங்க வந்து ஒரு வாழ்க்கை முறையை அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் சார், மிக முக்கியமானது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பெற்றோர்கள் மாணவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் தான் சொற்களை பயன்படுத்த வேண்டும், வார்த்தைகளை பிரயோகப்படுத்த வேண்டும். இன்னொன்று மிக முக்கியமானது, நீங்கள் வந்து பரீட்சை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து குழந்தையினுடைய உடல்நலத்துக்கு தேவையான, குழந்தைகளுக்கு எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள், அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பொருட்களையுமே நம்ம வந்து வாங்கி கொடுத்து உற்சாகப்படுத்தணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பர்சனலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, என்னுடைய மாணவன் என்னுடைய மகன் கூட வந்து 10th பிளஸ் டூ எக்ஸாமினேஷன் படித்தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு தூக்கம் வருதோ வரலையோ, அவன் படிக்கும் பொழுது நான் அவனுடன் கூட அமர்ந்து அவனுக்கு ஊக்கப்படுத்தி அவனுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து தேவைகளை நான் செய்து கொடுத்திருக்கின்றேன். அது எல்லாத்துக்கு மேல வந்து மாணவன் சோர்வடையும் பொழுது குடும்ப உறுப்பினர்கள், ஏன் திரும்ப சொல்றேன்னா, பள்ளியில் அவன் இருப்பது வந்து காலையில் 9 மணியிலிருந்து சாயந்தரம் 4 மணி, அதற்கு பிறகு முழுக்க முழுக்க இருப்பது பெற்றோர்கள் கூட தான், குடும்ப உறுப்பினர்கள் கூட தான். அதனால நீங்க நெகட்டிவான எக்ஸாம்பிள்ஸே சொல்லாதீங்க. ஈவன் தெரியும் உங்க மாணவன், உங்களுடைய மகன் நீங்க டல் ஸ்டூடெண்டா இருக்கலாம், அவன் வந்து தேர்வுல வந்து அதிக மார்க் வாங்க மாட்டான்னு கூட யோசிச்சுக்கீங்களேன் ஒரு உதாரணத்துக்கு. ஆனால் அதற்காக அவனை நீங்க வந்து என்ன பண்ண, டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி பேசக்கூடாது. அதற்கு அடுத்ததாக, தேர்வு முடியும் வரை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மின்னணு சாதனங்கள், உதாரணமா வந்து டெலிவிஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, நாமளும் நம்மளுடைய செல்போனை வந்து நம்ம பயன்படுத்துவது குறைத்துக்கணும். மாணவனுக்கு கவனச்சிதறல்கள் ஏற்படக்கூடிய வகையில் பெற்றோர்களும் குடும்ப உறுப்பினர்களும் நடந்து கொள்ளக்கூடாது. அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பரீட்சை முடிகிற வரையும் வந்து நம்ம வந்து மாணவன் கூட நெருங்கி ஒரு பெற்றோர் ஒரு குடும்ப உறுப்பினர்கள் பழக வேண்டும். இது என்னுடைய அன்பான கட்டளை. அப்படி நீங்கள் வந்து மாணவன் கூட இருக்கும் பொழுது மாணவனுக்கு தேவைப்படக்கூடியது அனைத்தும் செய்து கொடுக்கும் போது, நிச்சயமாக எந்த ஒரு மாணவன் மாணவிகளுக்கும் தன்னம்பிக்கை அதிகப்படும் ஒழிய, ஏன்னா அவங்களுக்கு ஒரு குடும்பமே சப்போர்ட்டாக இருக்கு சார். எக்ஸாமினேஷன் அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து குடும்ப உறுப்பினர்கள் அவனுக்கு வழி அனுப்பும் போது அவனுக்கு ஒரு ஒரு பொறுப்பும் அக்கறையும் அதிகமாகும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மாணவனை தனியாக விட்டுட்டு, மாணவன் அப்படின்னா என்ன பொறுத்தவரை மாணவ மாணவிகள், ஸோ ஒரு மாணவியை வந்து நீங்கள் தனியாக விட்டுட்டு குடும்பம் பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, நிச்சயமாக அவர்கள் குறைந்த ஊக்கத்தோடு தான் தேர்வை எதிர்கொள்வாங்க சார். இது என்னுடைய என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் பெற்றோர்களுக்கு சார்.
மாணவர்கள் பரீட்சை காலகட்டத்தில் எப்படி தன்னம்பிக்கையோட எதிர்நோக்கணும், அதே நேரத்தில் பரீட்சை காலகட்டத்தில் என்னென்னலாம் சரியான ஒரு வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம், படிக்கக்கூடிய வழிமுறைகள், அதே நேரத்தில் தேர்வுகள் அப்படிங்கிறது மட்டும் இறுதியான ஒரு வாழ்க்கைக்கான வழிகாட்டி அல்ல, அது நமக்கு ஒரு வழி மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அதனுடைய தேர்வு எதுவாக இருந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய ஒரு மன தைரியத்தையும், அதே காலகட்டத்தில் பெற்றோர்களும் அவ மாணவர்களுக்கு எந்த வகையில் வந்து ஒரு உதவிகரமாக இருந்து அவங்களுக்கு ஒரு வழிகாட்டி மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்க ஒரு விஷயமாகவும், இப்படி பல தகவல்களையும் இந்த காலகட்டம் இப்போ தேர்வு நெருங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சரியான நேரத்தில் ஒரு இந்த தகவல்களை விரிவான வகையில் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
நிச்சயம் சார், இது என்னுடைய மனப்பூர்வமான என்னுடைய வார்த்தைகளை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். புதுகை வானொலியினுடைய செய்திகள், உங்களுடைய நிகழ்ச்சிகள் அனைத்துமே நான் வந்து இணையதளத்தில் வந்து பார்த்துருக்கேன், நான் தேடி பார்த்துருக்கிறேன். நிச்சயமாக இது வந்து சமூக பொறுப்பான ஒரு 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 முயற்சி என்று தான் நான் சொல்வேன். ஏன்னா நீங்க வந்து பல பேர் மறந்த விஷயத்த இன்னைக்கு நீங்க அந்த விஷயத்த கையில் எடுத்திருக்கீங்க. பரீட்சை காலகட்டம் சார், நீங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் காலகட்டமோ அதே மாதிரி இது தேர்வு காலகட்டம், பிராக்டிகல் எக்ஸாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து பிளஸ் டூ எக்ஸாமினேஷன் நடக்க போகுது, டென்த் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு தேர்வு காலகட்டத்தில் இந்த தலைப்பை எடுத்து விவாதத்திற்கு ஏற்படுத்தி என்னை அழைத்ததுக்கு நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய புதுகை பண்பலை நேயர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அதே மாதிரி வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து உருவாக்கி கொடுத்த புதுகை வானொலிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் கிடையாது, நான் இந்த அளவுக்கு நான் உருவானதுக்கு காரணம் என்னுடைய அரசியல் அறிவியல் துறை, என்னுடைய ஆசிரியர்கள், என்னுடைய பல்கலைக்கழகம். அதனால என்னுடைய பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் துறையின் சார்பாகவும் பொது நிர்வாகத்துறையின் சார்பாகவும் முனைவர் சக்திவேலருடைய சிறந்தாழ்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல வாய்ப்புக்கு நல்கிய புதுகை பண்பலைக்கு என்னுடைய நன்றி சார்.
நேயர்களே, இதுவரை பயமின்றி தேர்வை எதிர்கொள்வோம் என்ற தலைப்பில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறையின் பேராசிரியர் திரு முனைவர் பி சக்திவேல் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.